அருணகிரிநாதர் வாக்கின்படி முருகப்பெருமான் பிரணவம் ஓதினான், பிரணவத்தை உபதேசித்தான், அதுதான் வள்ளி சன்மார்க்கம், அதுதான் ஷடாட்சரம், அதுதான் தத்துவமசிங்கிற வாக்கியம். தத்துவமசிங்கிற வாக்கியமும் அதுதாங்கிற நான்கு விதமான தன்மைகளையும் அருணகிரிநாதருடைய திருப்புகளில் பார்க்கலாம். முருகப்பெருமானிடத்திலே சிவபெருமான் கேட்டார், பிரம்மனிடத்திலே கேட்டாய பிரணவத்தினுடைய மந்திராத்தர்த்தை அது உனக்கு தெரியுமான்னார். முருகப்பெருமான் சொன்னார், தெரியும், எனக்கு சொல்ல முடியுமா? நீர் கேட்கிறபடி கேட்டால் நாம் சொல்லுகிறபடி சொல்லுவோம். ரொம்ப அருமையான வார்த்தை இது, நீர் கேட்கிறபடி கேட்டால் நாம் சொல்லுகிறபடி சொல்லுவோம். சிவபெருமானுக்கு பரம சந்தோஷத்தில் இருந்தாராம். ஏன்னா மந்திரத்தினுடைய மகிமை தெரிந்தவராக இருந்தார். அவர் உடனடியாக தன்னுடைய ஆசனத்திலே இருந்து இறங்கி முருகப்பெருமானை தோள் மீது வைத்துக் கொண்டார். முருகப்பெருமானை பார்ப்பதற்காக சிவன் தேவாதி தேவர்களோடு அங்கே கந்தகிரிக்கு வந்தபொழுது பார்வதி உடன் இருக்கவில்லை, இப்பொழுதும் இல்லை. வந்த உடனேயே சிறு குழந்தை முருகப்பெருமானை வாரி அணைத்து முத்தமிட்டு தன்னுடைய மடியிலே அமர்த்தி கொண்டு பரம சந்தோஷமாக பார்த்து பார்த்து ஆனந்தத்திலே கழித்தாராம். மூன்று கண்ணும் போதாது இவனை கண்டு கண்டு ஆனந்திப்பதற்கு என்றிருந்தார். இப்போ அவருடைய ஆனந்தம் பன்மடங்கானது, சிவபெருமானுடைய ஆனந்தம் பன்மடங்கானது. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. முருகப்பெருமான் குழந்தை, அவன் ஞான அனுபவ வார்த்தை சொன்னான், ஞான வார்த்தை சொல்லுகிறான், பிரணவத்தை ஓதப்போகிறான் என்பது மட்டுமல்ல, இரண்டாவது அவனுக்கு அந்த பிரணவத்தை சொல்லக்கூடிய முறை தெரிந்திருக்கிறது. இப்படித்தான் ஒரு மந்திரத்தை அணுக வேண்டும், இப்படித்தான் ஒரு மந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஒரு சின்ன விஷயத்தை இங்கே நான் கருத்தை சொல்ல இஷ்டப்படுகிறேன். இது என்னுடைய கருத்து தான், ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்ம இப்பொழுதெல்லாம் மந்திரத்தை மிக மிக எளிதாக எண்ணி அணுகுகிறோம். மந்திரத்துக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறோங்கிறது எனக்கு தெரியல. காரணம் என்னன்னா, சக்கரங்களாக யந்திரங்களாகட்டும் மந்திரங்களாகட்டும் தேவதா ஸ்வரூபங்களாகட்டும் எல்லா பத்திரிகைகளிலேயும் வருகின்றன, எல்லா கடையிலேயும் தொங்கிக் கொண்டிருக்கிறது. என்னமோ ஒரு ஷாம்பு பாக்கெட்டு சோப்பு பாக்கெட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் யந்திரங்களும் மந்திரங்களும் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. நாம எல்லாரும் சொல்லுகிறார்கள், மேடையிலே பேசுகிறோம், எல்லா இடத்துல இந்த மந்திரத்தை நீங்களெல்லாம் சொல்லலாம், நீங்களெல்லாம் சொல்லலாம், அப்படியே என்னமோ எல்லாரும் வாரி வாரி வழங்குகிறார்கள் மந்திரங்களை எல்லாம். ஆனா மந்திரங்கள் அப்படிப்பட்டவை அல்ல. மந்திரங்களுக்கு மகிமை உண்டு. மந்திரங்கள் மறைமுகமாக வைக்கப்பட வேண்டியவை, ரகசியமாக போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியவை. மந்திரங்களை பற்றி சொல்லும் பொழுது எப்படி ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கணவனுக்கே உடையவளாக, உரிமை உடையவளாக, கற்புடையவளாக இருக்கின்றாளோ அது மாதிரி தான் அந்த கற்புக்கரசியான பெண்ணை போலத்தான் மந்திரங்களை போற்றி போற்றி தன்னுடைய கற்பை பாதுகாப்பதைப் போலவே மந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இறைவனுடைய மந்திரங்களை இப்ப எப்படி அணுகுகிறோம்னா, சாதாரணமாக ஒரு கடையிலே கிடைக்கக்கூடிய பொருளை போல நாம் அணுகுகிறோம். ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை படித்த மந்திரங்களை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு யந்திரம், அதுக்கு ஒரு யந்திரத்தை கொடுக்கிறார்கள். ஏதோ ஒரு எந்த யந்திரமாக வேணும்னாலும் இருக்கட்டுமே, அதுக்கு அந்த யந்திரத்தை செய்யக்கூடியவர் எப்படி இருக்கணுமா? வேத சாஸ்திரங்களை அறிந்தவராக இருக்க வேண்டும், நன்றாக வேதங்களை கற்றுணர்ந்தவராக இருக்க வேண்டுமா? அது மட்டும் கிடையாது, இந்த வேத சாஸ்திரங்களை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ இந்த மந்திரத்தை அவருக்கு யாராவது குரு சொல்லியிருக்கணும், அக்ஷர லட்சம் தடவை இவர் பண்ணியிருக்க வேண்டும். அதுக்கு ஒரு யந்திரத்தை பண்ண போறாருன்னா, அந்த யந்திரத்தை பண்றதுக்கு முன்பாக ஹோமங்கள் நல்ல சரியான முறையான ரித்விக்குகளை வைத்துக் கொண்டு அந்த மூலமந்திரத்தை ஹோமம் செய்ய வேண்டுமா? அதுக்கு முன்னாலே குறைஞ்சபட்ச ரெண்டு நாளாவது இவர் நிர்ஜலமாக உபவாசம் இருக்க வேண்டும். இந்த ஹோமத்திலே இருந்து கிடைக்கக்கூடிய அக்னியிலே இந்த தாமரத்தை உருக வைத்து தகடாக்கி அதிலே இவர் அந்த மந்திரத்தை ஜபித்து கொண்டே யந்திரத்தை எழுத வேண்டும். இப்ப ஒரு யந்திரத்துக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது, அப்பொழுதுதான் அது பிரயோஜனப்படும், அதற்கு சக்தி இருக்கும் என்று சொல்லுகிறார்கள்னா, இப்ப மந்திரங்களாகட்டும் யந்திரங்களாகட்டும் 10,000 பிரிண்ட், 50,000 பிரிண்ட் அடிச்சு தள்ளுகிறோம், அது எப்படி இருக்கும்? அதுக்கு மரியாதை எப்படி இருக்கும்? பொட்டணம் அடிக்கத்தான் போகிறது, வேற ஒண்ணுமே கிடையாது. நாம் அதை வாங்கும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சா சரி, ஏதாவது ஒரு விஷயம் நல்லது கொடுக்கும். ஆ ஓகே, இது இப்போ கிடைக்கிறது, இது இன்னொன்று கிடைக்கிறது, எந்த மந்திரம் அந்த மந்திரம் சொன்னால் கிடைக்கும். கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது, கூரையை பிச்சுன்னு கொட்ட போகுது, கூரையை பிச்சு கூரை தான் விடும், வேற ஒன்றுமே கிடையாது. வருத்தமாக இருக்கிறது, மந்திரங்களினுடைய மகிமை தெரியாமல் அணுகுகிறோம் என்கின்ற வருத்தமாக இருக்கிறது. ஒரு மந்திரத்தினுக்கு நமக்கு மரியாதை இருந்தால், முதல்ல மந்திரத்து மேலே மரியாதை இருக்கணும்னா நமக்கு என்ன அடைய போகிறோங்கிற பொருள் மீது ஒரு ஆசை ஆர்வம் இருக்க வேண்டும், எனக்கு அதை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், ஒரு இறைவனை அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எவ்வளவோ விஷயங்கள், யம நியம தாரண ஆசன பிரத்யாகார எட்டு வழிகள் வைத்தார்கள். நான் எதுவுமே கிடையாது, நேரம் போய் பகவான் இடத்துல தியானம் போறேன், இப்படித்தான் இப்போ உடனே தியானம், எது எடுத்தாலும் தியானம், எது எடுத்தாலும் யோகா. இறைவனை அடைவது சுலபம் அல்ல. யமம் நியமம் என்று சொல்லும் பொழுது எப்படி பேச வேண்டும், என்ன ஆகார நியமங்கள் உண்டு, இதெல்லாம் இருக்கிறது. எந்த நியமும் எனக்கு கிடையாது, ஆசை மட்டுமே போதும், நான் ஆசைப்படுகிறேன், இறைவனை அடைகிறேன் கிடையாது. இது விஷ்லிஸ்ட்ல சேரும். எனக்கு வந்து நல்ல ட்ரெஸ் வேணும், எனக்கு நல்ல வீடு வேணும், நல்ல வண்டி வேணும், அது மாதிரி கடவுள் வேணும், அவ்வளவுதான். கடவுள் வேணுங்கிறதுக்காக ஒரு மந்திரமோ யந்திரமோ ஏதோ ஒரு படமோ ஒரு ஏதோ ஒரு இறைவனோ வேண்டி இருக்கிறது, இறைவனுடைய தேவதா சுரூபமோ வேண்டி இருக்கிறது, அவ்வளவுதான். இத்தனை ஆசைகளோடு நம்ம இதையும் சேர்த்து ஒரு ஆசையாக ஏற்றுக்கொள்ளுகிறோமே தவிர, இறைவன் மட்டுமே வேணும் என்கின்ற திருஷ்ணா என்று சொல்வார்களே, அது மாதிரி ஒரு வேட்கை, தீவிரமான வேட்கை நம்மிடத்துல இருக்கிறதா இருந்தால் நம்ம அதெல்லாம் பின்பற்றுவோம். நான் எதுவுமே பின்பற்ற மாட்டேன் என்று சொல்லுவதுங்கிறது தவறுதலான செயல். ஏன், அந்த விஷயத்துக்கு மேல நமக்கு முதல்ல மரியாதை இல்லாத நிலைமை தெரிகிறது. மரியாதை இருந்திருந்தால் நம்ம அதற்கு உரிய விஷய அந்த எந்த நிலையோடு நாம் அணுக வேண்டுமோ மரியாதையோடு அணுகுவோம், முறையோடு அணுகுவோம். இதுக்கு திருப்பியும் ஒரே உதாரணம் தான் சொல்லுகிறேன், நம்ம பழைய உதாரணம் தான், லைவ் வயர் இருக்கிறது, எலக்ட்ரிக்கல் வயர் இருக்கிறது. நான் ரொம்ப பெரிய ஆள், எனக்கு கொடீஸ்வரன், அதுக்காக நான் என்ன பண்ண முடியாது, நான் செருப்பு போட மாட்டேன், க்ளவுஸ் போட்டுக்க மாட்டேன், நான் நின்றுட்டு லைவ் வயரை தொடுவேன்னு சொன்னா என்ன ஆகும், கோடீஸ்வரனா இருந்தாலும் பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் பிரசிடென்டா இருந்தாலும் பலசாலியா இருந்தாலும் தூக்கி அடிக்கும். ஏன்னா லைவ் வயர், அதை முறையோடு அணுக வேண்டும். உன்னுடைய பதவியோ பணமோ வயதோ எதுவுமே அங்கே பிரயோஜனப்படாது. முறையோடு அணுக வேண்டிய செயலை அந்தந்த முறையோடு தான் நாம் அணுக வேண்டும். முடிஞ்சு போச்சு. இதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்துகளும் எடுக்க முடியாது. இல்லைன்னா அவ்வளவு வேண்டாம், அணு என்று சொல்லுகிறோம். இந்த எல்லாமே ஒரு நன்மையும் உண்டு, எல்லாவற்றிலேயும் தீமையும் வரும். எப்போ தண்ணீர் இருக்கிறது, தண்ணீரை பெரிய இடத்துல தேக்கி அணையாக கட்டி அதை முறையாக நீரை செலுத்தும் பொழுது வாய்க்காலாக செல்லுகிறது, நல்ல விஷயத்துக்கு பயன்படுகிறது. முறையற்ற நிலையில மிகுந்த நீர் இருக்கும் பொழுது என்னாகிறது, வெள்ளமாகிறது, அழிக்கிறது. தண்ணீர் ஒன்றுதான், அளவுக்கு அதிகமான தண்ணீர் இருக்கிறது, அதை முறையோடு பயன்படுத்தும் பொழுது ஆக்கத்திற்கு பயன்படுகிறது, இல்லைன்னா நம்மை அழிக்கிறது. அதுல தண்ணீர் மீது குறை கிடையாது, நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதிலே தான் குறை. இறைவன் சக்தி மிகுந்த மந்திரங்களையும் தேவதா சுரூபங்களையும் யந்திரங்களையும் நமக்காக கொடுத்திருக்கிறார், ரிஷிகளின் மூலமாக கண்டறிய செய்திருக்கிறார். நாம என்ன செய்ய வேண்டும், அதற்கு இருக்கக்கூடிய முறையோடு தன்மையோடு அணுக வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை காட்டக்கூடிய சரித்திரம் தான் இது. இப்பொழுது நம்ம பல இடங்கள்ல பார்க்கும் பொழுது எல்லாம் கமர்ஷியலைஸ் ஆகிருக்கிறது, அவ்வளவுதான். தயவு செய்து மீண்டும் சிந்தித்து பாருங்கள். ஒரு ஃபேன்சி எல்லாம், அவர்களுக்கு அந்த மந்திரம் தெரியும், இவருக்கு இந்த மந்திரம் தெரியும், எனக்கு அந்த சுவாமியை கும்பிடுறேன், இதை நான் இந்த சுவாமியை கும்பிடுறேன், அவசியமே இல்லை. தயவு செய்து இந்த ஃபேன்சி விஷயமாக விஷ்லிஸ்ட் மாதிரிலாம் இறைவனை வைத்துக் கொள்ளாதீர்கள், நீங்க வச்சுக்கிறது இல்லை. ஆனா யாராவது இருந்தா தயவு பண்ணி அறிவுறுத்துங்கள், இந்த ஒரு காஷன். ஏன் இல்லைன்னா அடிபட போறது அவங்க தான், அதுக்காகத்தான் சொல்லுகிறேன். நாம் அடிவாங்கும் பொழுது நம்மால எதையும் செய்ய முடியாத நிலைமையிலே இருப்போம். எச்சரிக்கையோடு அணுகுங்கள், தீவிரத்தோடு அணுகுங்கள், முறையோடு அணுகுங்கள், நிச்சயமாக நன்மை கிடைக்கும். நல்ல வேத விற்பன்னராக இருந்து வேள்வி செய்த நாரதருக்கே அந்த ஆடு உலகத்தையே கதிகலக்கும்படியாக வந்ததுங்கிற சரித்திரத்தை முதல்ல தான் பார்த்தோம். இப்ப நாமெல்லாம் எந்த மூலைக்கு, இப்போ நமக்கு இதை உபதேசம் செய்வதை போலத்தான் உலகத்துக்கே எவன் முதல் குருவாக இருக்கிறானோ, தட்சிணாமூர்த்தி என்று சொல்லும்படியாக, தட்சிணாமூர்த்தி சமாரம்பாம் என்று சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பத்தந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்று சொல்லுகிறோமே, அது மாதிரி மேல இருக்கக்கூடிய முதல் குருவாக எவன் தட்சிணாமூர்த்தியாக சிவனாக இருக்கிறாரோ, சிவன் பார்வதி நந்தி சனக்குமாரர் என்று எப்படி வருகிறதோ, அந்த முறையோடு சிவன் எல்லாவற்றிற்கும் தகப்பனாக தாயாகி தந்தையுமாய் தங்குகின்ற தெய்வம், எல்லாருக்கும் தன்னை நிகரில்லாத தனிப்பெரும் தெய்வமாக இருக்கக்கூடிய சிற்றவையில் நடமிடக்கூடிய தெய்வம், எல்லாவிற்கும் எல்லாவற்றிற்கும் எல்லாருக்கும் குருவாக இருக்கக்கூடிய தெய்வம், அவன் கீழே வணங்கினான் முருகப்பெருமானை. நீ எனக்கு என்ன செய்ய வேண்டும், முருகப்பெருமானை உபதேசம் செய்ய வேண்டும் என்று வணங்கி நின்றாராம் சிவபெருமான். இவ்வளவு விஷயங்களை மனத்திலே கொள்ள வேண்டும். எப்படி இருந்தார், நாத போற்றி என முது தாதை கேட்க அனுபவ ஞான வார்த்தை அருளிய பெருமாளே என்று பாடுவார் திருப்புகளில. நாத போற்றி, நீ தான் எனக்கு தலைவன், ஏன் குருநாதன் தான் தலைவன். சாஸ்திரங்கள் சொல்லும் பொழுது சொல்ல உடம்பழகான ஒரு வார்த்தை சாஸ்திர வாக்கியம் உண்டு, குருநாதனை எங்கிருந்தாலும் போற்ற வேண்டும், வெளிப்படையாக போற்ற வேண்டுமா, பிள்ளைகளை வாயத்திறந்து போற்றவே கூடாதான், இது நீதிசாஸ்திரம் சொல்லக்கூடியது. குருவை எங்கிருந்தாலும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று. அப்படி ஸ்தோத்திரம் செய்கிறான், வயசிலேயோ அல்லது உருவத்திலேயோ அல்லது அவருடைய தன்மையிலேயோ கிடையாது குருங்கிறது. குருங்கிறது குரு, அவ்வளவுதான். முருகன் தன்னுடைய மகனாக இருந்தாலும் கூட அந்த குரு என்கின்ற தன்மையினாலே வணங்குகின்றாரா, என்னுடைய தலைவனே நாத போற்றி என முதுதாதை கேட்க. ஏன், இவர் ரொம்ப பழமையானவர், ரொம்ப அனாதி காலமே இருக்கக்கூடியவர், இவர் தான் மூத்தவர். எல்லாற்று முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும பெற்றியனே. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள், அண்ட பகுதியின் உண்டை சிறக்கம் அழப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி என்று இதுக்கெல்லாம் தாண்டியவா, பழையதிர் பழைய பழையோன், படைத்த படைப்பவை படைக்கும் படையோன், படைத்தவை காப்போம் காப்பவை கறப்போன், கறப்பவை கருதா கருத்துடை கடவுள் என்று மாணிக்க வாசகர் பாடுவார். எல்லாவற்றிற்கும் பழையவனாக இருக்கக்கூடியவன், எல்லாவற்றிற்கும் தாயாகி தந்தையாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். ஆதலினாலே சொன்னார், முது தாதை கேட்க, வயசானவர்ங்கிறது கிடையாது, முதுமையானவர் எல்லாவற்றிற்கும் பெரியவராக இருக்கப்பட்ட பழமையானவனாக எம்பெருமான் கேட்டான். யாரு, முருகப்பெருமானிடத்திலே. முது தாதை கேட்க என்ன சொன்னார், அனுபவ ஞான வார்த்தை அருளிய பெருமானே. இது வார்த்தையாக சொல்லப்பட்டது, எது அனுபவம், ஞான அனுபவம் ஞான வார்த்தையாக சொல்லப்பட்டது. ஞானமே அனுபவமானது, அறிவு ஞானமாக வேண்டும், ஞானம் அனுபவம் ஆக வேண்டும், அனுபவம் இங்கே உபதேசம் ஆகிறது. முருகப்பெருமான் உபதேசம் செய்கின்றாரா எம்பெருமானுக்கு, சிவபெருமானுக்கு உபதேசம் செய்கின்றாரா. எப்படி செய்தார்னா, சின்ன குழந்தை ஆசனம் ஏதோ ஒரு ஆசனத்துல எடுத்து வச்சாலும் அதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது இல்லையா, அதனால எது ஆசனம்னா எண்டோள் வீசி நின்றாடும் பிரான் இல்லையா சிவபெருமான். அப்படி தன்னுடைய தோள் மீது, வலது தோள் மீது எடுத்து வைத்து கொண்டான் அவ்வளோ பெரிய சிவபெருமான். நினைத்து பாருங்கள், பெரிய பகவான் சின்ன குழந்தை, அந்த குழந்தைய மேலே தூக்கி வைத்துக் கொள்ளுகிறான், தன்னுடைய வலது தோளிலே எடுத்து வைத்து கொண்டானா, அந்த எடுத்து வைத்து கொண்டு காதிலே ஓத வேண்டும் என்று கேட்கின்றான். எப்படி கேட்டான், நிருப குருபர குமர என்றென்று பக்தி குடு பரவ, பக்தியோடு பரவி நின்றான். ரொம்ப அழகான திருப்புகள் அதுல அவர் சொல்லுவார். அகர முதலான உரைசை ஐம்பத்தோரக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதங்கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் அடங்கும் தனிப்பொருளை எப்பொருளுமாய அறிவை அறிவர் அறிபவர் அறியும் இன்பந்தனை துரிய முடிவை அடிநடுவில் துங்கந்தனை சிறிய அணுவை அணுவினின் மலமு நெஞ்சும் குணத்திரயமும் மற்றொரு காலம். இது எப்பேற்பட்டது, எப்பொருளுமாய அறிவை அறிபவர் அறியும் இன்பந்தனை அப்பேற்பட்டதை குணத்திரயமும் மற்றொரு காலம் நிகழும் வடிவினை முடிவில் ஒன்றொன்றிருப்பதனை நிறைவு கூற கோழி வர நிறைந்தங்கு நிற்பதனை நிகர் பரிய அறியதை விசும்பின் புறத்திரயம் எரித்த பெருமானும் நிருபகுரு பரகுமர என்றென்று பக்தி கொடு பர அருளிய மௌன மந்திரந்தனை பழையனினது வழி அடிமையும் விளங்கும் படிக்கினதுணர்த்தி அருள்வாயே. ரொம்ப அழகாக பாடுவார் இந்த இடத்துல. பொதுப்பாடல்ல திருப்புகள்ல வரும் பொழுது புறத்திரயம் எரித்த சிவபெருமான், அந்த புறத்திரயம் மூன்று புராரியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் நிருப குரு பர குமர என்றென்று பக்தி கொடு பரப அருளிய பவுன மந்திரந்தனை மௌன மந்திரம் பார். இந்த இடத்துல மௌன மந்திரமாக இருக்கப்பட்டதை முருகப்பெருமான் உபதேசம் செய்தான், கேட்கின்றான் நான் நாத போற்றி என்று கேட்கின்றார். நிருப குரு பர குமர என்றென்று போற்றுகின்றாராம். ரொம்ப அழகா இதை கந்தர் அனுபூதியில சொல்லுவார். எப்படி, நாதா குமரானம என்று அரணார் ஓதாய் என ஓதியது எப்பொருள்தான். நாதா குமரானம கேட்கிறாரா, நீதான் நாதே. அப்படியே திருப்பூர்ல இங்க என்ன விடுகிறது, நாத போற்றி நிருப நிருபன்னு பெரியவன் அர்த்தம், நிருப குருப குருபர எல்லாவற்றிற்கும் பெரிய குரு குமர. இங்கே நாதா குமரானம என்று அரணார் ஓதாய் என ஓதியது எப்பொருள்தான், வேதா முதல் மின்னவர் சூடுமலர் பாதா குரவின் பதசேகரனே. இதைத்தான் சொல்லும் பொழுது பாடுவார்கள் வள்ளிச்சன் மார்க்கம் என்று, குரவின் பதசேகரனே என்று சொன்னார் என்று சொல்வார்கள். இப்போ ஒரு சின்ன நுணுக்கம் சொல்லிவிட்டு அடுத்தது நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அதே இவர் பிரணவத்தை சொன்னார்னு, பிரணவம் அகார உகாரம் அகாரங்கள் சேர்ந்தது. அதே மாதிரி அருணகிரிநாத பெருமான் சொல்லும் பொழுது ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஒதுவித்த பெருமாளே என்று சொல்வார். ஆறெழுத்துனா ஷடாட்சரம், ஷடு அக்ஷரம், ஆறெழுத்து. ஓரெழுத்துங்கிறது இந்த ஓங்காரம், அதாவது சமஸ்கிருதத்தில் பொழுது ஓ இம் இம் வந்து, அதாவது ஒத்த ஒற்றின ஒத்தக்ஷரம் வந்து சேரார். ஒரே அக்ஷரமாக தான் இருக்கும், ஒரே ஒரு அக்ஷரம், ஓங்கிறது ஒரு அக்ஷரம். அதுல ஆறெழுத்து ஷடாட்சரத்தை ஓதுவித்தார், ஓரிடத்தில் ஆறெழுத்தை ஒதுவித்த பெருமாளே என்று பாடுவார். இப்போ ஓங்காரம் தான் ஷடாட்சரம், ஷடாட்சரத்தினுடைய மகிமை தான் ஓங்காரமாக வருகிறது. இப்போ ஓங்காரம் தான் விரிந்து வேதமாகிறது, வேதம் தான் பிரபஞ்சமாகிறது. இப்ப பிரபஞ்சத்தினுடைய நுணுக்கம் ஓங்காரம், ஓங்காரத்தினுடைய அடிப்படை ஷடாட்சரம். இந்த ஷடாட்சரத்தை ஷடாட்சரத்தை சொன்னார். இந்த ஷடாட்சரம் என்னன்னு கேட்கும்பொழுது இப்ப எல்லாரும் நம்ம சரவணபவ என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நாம சொல்லுகிறோம். இது பின்னாலே வந்தது என்றும், 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த நச்சினார்க்கினியார் உரை சொல்லும் பொழுது அவர் சொன்னாரா, ஷடாட்சரம் அப்பொழுது நமக்குமாராய என்கின்ற மந்திரம் ஷடாட்சரம் என்று அவர் சொல்லுவதாக ஒரு உரை உண்டு, நச்சினார்க்கினியாருடைய திருமுருகாற்றுப்படி உரைவிடும். இங்கே சொல்லும் பொழுது என்ன சொன்னார், நாதா குமரானம என்று அரணார் ஓதாய் என ஓதியது எப்பொருள் தான். நீ சொல்ல வேண்டும், ஓத வேண்டும், ஓதுதல்னாவே அர்த்தம் புரிந்து சொல்லுவது, வாயாலே சொல்லுவது. அப்படி நீ சொன்ன ஓதுவது, வேதம் ஓதுவது, அதனால தான் அதுக்கு ஓத்துன்னு பேரு. இப்போ ஓதாய் என ஓதியது எப்பொருள் தான் கேட்கிறார். இங்க என்ன வார்த்தை வருகிறது, நாதா குமரா நம, இது வந்து ஷடாட்சரம் என்று சொல்லுவார். இன்னொன்னு நிருப குருபர குமர என்றென்ற பக்தி கொடு பரவ, குமரா பக்தி கொடு பரவன்னார். இது ஏன் சொல்லுகிறார்னா, குமார என்று சொல்லக்கூடியது வடமொழியிலே வரக்கூடியது, குமாரன் என்று சொல்லக்கூடியது. அதை தமிழிலே மாற்றும் பொழுது முருகா என்கின்ற மந்திரமாக சொல்லப்படுகிறது. இந்த குமர அப்படிங்கிறதும் முருகுங்கிறதும் முருகான்னு சொல்லுகிறோம் இல்லையா, அது முருகு என்று ஆரம்பிக்கும். இதுல அகார உகாரம் அகாரங்கள் சேரும். எப்படி சேரும், இதெல்லாம் விரிவாக நம்ம முருகப்பெருமானுடைய மகிமையை பார்க்கும் பொழுது பார்க்க வேண்டும். இறைவன் அருள் இருக்கும் பொழுது குமர என்ற போது இக்கு ஊக்கு இம் அம இதுக்கு மகாரம் உக்காரம் அகாரம் இந்த மூணும் சேர்ந்து இங்கு நிற்கும், குமர என்று வரும். இதையே தான் முருகா என்று சொல்லும் பொழுது முருகு என்று சொல்வார்கள். முருகு என்பதுதான் கூப்பிடும் பொழுது விழிச்சொல்லாக முருகான்னு வரும். இப்ப தயிர்னு சொல்றோம், தயிரோ தயிர் சொல்றது இல்லையா, அதே மாதிரி தான் வைத்தியநாதன் வைத்தின்னு கூப்பிடுறது இல்லையா. இதே போலத்தான் விழிச்சொல்லாக கடைசி சொல்லானது எழுத்தானது நீண்டு வருகிறது, முருகான்னு நீண்டு வருகிறது. ஆனா முருகு முருகுங்கிறத பார்க்கலாம், எல்லாமே உகாரம் வரும். இம் பிளஸ் உ, இர் பிளஸ் உ, க பிளஸ் இக்கு பிளஸ் உ, முருகு என்கின்ற எழுத்தாக வரும். இதுல மூணுலையுமே மகாரம் முதல்ல வந்து விட்டது, உக்காரம் மூன்றிலேயும் சேர்ந்து இருக்கிறது, அகாரம் அங்கே இருக்கிறது, அகாரம் உள்ளே மறைமுகமாக இருக்கும். இப்போ முருகா என்று சொல்லக்கூடிய பொருளும் முருகு என்ற சொல்லக்கூடிய விஷயத்திலேயும் அகார உகாரம் அகாரங்களாகின்ற பிரணவாகாரம் இருக்கிறது. முருகா என்பது வேறொன்றும் கிடையாது, பிரணவத்தினுடைய மந்திரம், பிரணவ மந்திரத்தை தமிழ் படுத்தி கொடுக்கப்பட்டது. குமரா என்பது பிரணவ மந்திரம் ஷடாட்சரமானது. ஷடாட்சரத்தை சொல்லும் பொழுதே இன்னொரு அதுக்கு ஒரு கம்பாரிசன் கொடுக்கிறேன், யோசிச்சு பாருங்கள். ஒரு மந்திரத்தை மூன்றாக சொல்லுவார்கள், ஸ்தூலம் சூக்ஷம் அதிசூக்ஷம் என்று மூன்று சொல்லுவார்கள். நமசிவாயா அப்படின்னு சொன்னா ஸ்தூல பஞ்சாட்சரம் வாங்க, சிவாய நம அதான் நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க மணிக்கவாசகர் பாடுவார். இத சூக்ஷ பஞ்சாட்சரமாக வரும் பொழுது சிவாய நமன்னு வரும், சிவாய நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் என்று வரும், சிவய சிவ என்று வரும். அடுத்தது அதிசூக்ஷ பஞ்சாட்சரம் என்று சொல்வார்கள். மீண்டும் சொல்லுகிறேன், இதெல்லாம் மந்திரங்கள், நான் ஒரு அரு விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன். இப்ப மூன்று பஞ்சாட்சரம் வரும். அதே போல ஷடாட்சரம் சொல்லும் பொழுது நமக்குமாராய என்று சொல்லக்கூடியது ஸ்தூல ஷடாட்சரம், குமாராய நம என்று சொல்லக்கூடியது சூக்ம ஷடாட்சரம், நாதா குமரா நம என்று வரக்கூடியது சூக்ம ஷடாட்சரத்தை இங்கே அருணகிரிநாதர் சொல்லுவார் கந்தர் அனுபூதியிலே. திருப்புகழிலே சொல்லும் பொழுது நிருப குருபர குமர என்றென்று என்று சொல்லி குமரா என்று அதிசூக்ஷமான ஷடாட்சரத்தை கொண்டு வருகிறார். இதே இன்னொரு திருப்புகளிலே சொல்லும் பொழுது முருகப்பெருமானுடைய மந்திரமாக சொல்லுகிறார், ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா எனவோத அருள்தாரா என்று சொல்லுவார். ஒரு முறையாவது முருகா என்று சொல்லக்கூடிய தன்மையை என்னுடைய ஆத்மாவை காப்பாற்ற வேண்டும், உயிர்ன ஆத்மா ஆத்மாவை காப்பாற்று என்று சொல்லக்கூடிய தன்மையை கொடுனு. அதிலேயே அதே திருப்போல் அடுத்து அதுக்கு முன்னாடி என்ன, முருகா எனவோர் தரம் ஓது அறி அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே என்று பாடுவார். முருகான் அடுத்தடுத்து ரெண்டு இடத்துல ஒரே திருப்புகள்ல வைப்பார். காரணம் என்ன, ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா எனவோ அருள் தாராயினார். இந்த ஆத்மாவை ரட்சணம் செய்யக்கூடியது ஷடாட்சரம், அதாவது பிரணவத்தினுடைய சூக்ஷ்மமான தன்மை ஷடாட்சரம். இந்த ஷடாட்சரத்தை முதல்ல அதிசூக்ஷமாக இருக்கப்பட்டதாக அந்த ஓங்காரம் இருக்கிறதே அதனால தான் முருகான்னு சொன்னார். முருகா குமரா பரமா, முருகா பரமா குமரா ரெண்டையும் வைத்தார் இந்த இடத்துல. முருகன் என்பதும் குமரன் என்பதும் மாற்றி வரும், அவ்வளவுதான். முருக குமர எடுத்து மாற்றி போட்டு பாருங்கள், ரெண்டும் மாறும், அவ்வளவுதான். முருகு குமர முருக குமர ரெண்டும் மாறி மாறி அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது, அக்ஷரங்கள் மாறும். எது வடமொழியிலே குமரன் என்று இருக்கிறதோ அது தமிழ் மொழியிலே வரும் பொழுது முருகா என்று வந்திருக்கிறது. இது பிரணவத்தினுடைய விரிவு, அதிசூக்ஷமாக இருக்கப்படக்கூடிய ஷடாட்சரத்தினுடைய தன்மை இது. இப்போ அதனாலதான் இவர் சூக்ம ஷடாட்சரமா என்ன சொன்னார், நாதா குமரானம என்று சொன்னார். முதல்ல நமகா நான் வணங்குகிறேன் வந்த அது வந்து ஸ்தூலம், அவனை முன்னிறுத்தி வந்தால் சூக்ஷம், நானே இல்லை என்று வந்துவிட்ட பொழுது அதிசூக்ஷமான மந்திரமாக அது ஆகிறது. இங்கே நானே இல்லாத தன்மை நிருப குமர குருபர குமர என்று குமரனாக வந்தது. முருகன் குமரன் குகன் என்று முழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வா என்று இதே அனுபூதியில சொன்னவர். இங்கே திருப்புகழ பாடும் பொழுது முருகா பரமா குமரா உயிர் காய் என போத அருள் தாராய், ஒருகால் முருகா என ருகால் முருகா பரமா குமரா உயிர்கா என போத அருள்தாராய், முருகா எனவோர் தரம் போது அடியார் முடிமேல் இணைதாள் அருள்வோனே என்று அடுத்தடுத்த வரிகளிலே இவர் கொண்டு வந்து விடுகிறார். முருகாங்கிறது தான் ஷடாட்சரத்தையும் பிரணவத்தையும் அந்த ஓங்காரமாக இருக்கின்ற பிரணவத்தையும் சேர்த்து நமக்கு கொடுக்கப்பட்ட அதிசூக்ஷமான ஒரு வித்தை என்பதை மனத்திற்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள். முருகான்னு சொல்றதுக்கு அது மந்திரம் இல்லை, நாமமாக இருக்கின்றது. அதனால தான் முருகா எனும் நாமங்கள் என்று சொல்லுவார். அதை அலங்காரத்தில் சொல்லும் பொழுது முருகா எனும் நாமங்கள் என்று சொல்லுவார். ஏன், இது பலவிதமான தன்மைகள் சேர்ந்தது. ஷடாட்சரம் இங்கே இருக்கிறது, பிரணவம் இங்கே இருக்கிறது, நாமமாக இருக்கிறது, ஆனால் மந்திரத்தினுடைய மகிமையை நமக்கு கொடுக்கிறது. அதனால தான் செய்தொண்டர் என்று வரும்பொழுது முருகம்மையார் என்றே ஒரு அம்மையார் என்னுடைய சரித்திரை சொல்லுவார்கள். முருகா முருகா முருகான்னு சொல்லிக்கொண்டே இருந்தவர். அது அவர் பெரிய மந்திரமாக அவர் சொல்லி அவருடைய சரித்திரம் செய்தொண்டர் புராணம் என்று முருகம்மையாருடைய சரித்திரமாக சிறிய சரித்திரம் வரும். இப்போ விஷயத்துக்கு, இப்போ எது பிரணவமாக இருந்ததோ அது முருகன் நாமமாக இருக்கிறது என்று பார்த்தோம். அந்த பிரணவத்தை இங்கே சொல்லுகிறார். இங்கே கேட்டாரா நாதா குமரா நம என்று அரணார் ஓதாய் என ஓதியது எப்பொருள்தான் என்று கேட்டவுடனே மேலே எடுத்து வைத்துக் கொண்டார் சிவனார் மன்னங்குளிர உபதேச மந்திரமீர் செவி மீதிலும் பகசை குருநாதா சிவகாம சுந்தரி தன் வரபாலகந்த நினசைய தேவிரும் வியுளம் நினையாமல். இவ என்ன செய்கிறார் அடுத்தது, இதுல திருப்புகளிலே ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் பரம சூக்ஷ்மமான விஷயங்கள் இருக்கும். சிவனார் மனங்குளிர, சிவனாலே மங்களத்தை தரக்கூடியவன். சிவனார் அதுக்கு சிவன்னு சொல்லல, சிவனார் மதிப்புடையவரை சொல்லும் பொழுது நம்ம சொல்லுவோம் பிள்ளையார் அப்படின்னு சொல்றான். ஏன் பிள்ளையார்னா மதிப்புடையவர், வெறும் பிள்ளைன்னு சொல்லல, அவரை மதிப்புடையவராக சொல்லுகிறோம். அதே போலத்தான் சிவனார் முது தாதைன்னு எப்படி போட்டாரோ அதே மாதிரி இங்க போட்டார். சிவனார் மனங்குளிர ஏன்னு கேட்டா சிவபெருமானுக்கு ரொம்ப ஆசை இருந்துதான். ஆசை மட்டும் இல்லை, ஒரு தாபம் இருந்தது. தாபம்னு சொல்லலாம், என்ன தாபம்னு கேட்டா அதுக்கு ஒரு சரித்திரம் உண்டு. சிவபெருமானுடைய அருள் வேண்டும் என்பதற்காக பிரகுமுனிவர் சுவாமி நிலையிலே தவம் செய்ய உட்கார்ந்தாராம். இது சுவாமி நிலை புராணத்துல வரும். சுவாமி மலையில தவம் செய்து உட்கார்ந்தார். ஆனா எப்ப பார்த்தாலும் ஏதாவது இடையூறு வரும் என்கின்ற காரணத்தினால இடையூரே வரக்கூடாது, யார் வேணுனாலும் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க, வரக்கூடாது. அதனால என்னுடைய தபத்துக்கு யாரு இடையூறு செய்தாலும் அவத்துக்கு எது முக்கியமான சூக்ஷ்மமான விஷயம் இருக்கிறதோ அந்த பிரணவார்த்தம் தெரியாமல் போகட்டும்னு ஒரு சாபத்தையும் வச்சுட்டு அவர் தபத்திலே வந்தார். சிவபெருமானை நோக்கி பல காலம் தபை செய்தார். சிவபெருமான் இவருடைய தபத்துக்கு மகிழ்ந்து இவருக்கு அருள் செய்ய வேண்டும் வந்தார். இவர் எந்திரிச்சா தானே, எந்திரிக்கல, தபத்திலேயே அமர்ந்திருக்கிறார். சிவபெருமானு வேற வழியே கிடையாது, அவருக்கு தெரியும் இப்படி ஒரு சாபம் இருக்கிறதுன்னு. ஆனா வேற வழி கிடையாது, பிருகுமுனிவருக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார், அவரை எழுப்பித்தானாக வேண்டும் என்று பிருகுமுனிவரை எழுப்பினாராம். கையாலே தொட்டு தவத்தை கலைத்து எழுப்பினாராம். இப்போ இந்த சாபமானது சிவபெருமானை பிடித்தது, பிருகுமுனிவருக்கு ரொம்ப வருத்தமாச்சு. சிவபெருமானை பார்த்தார், சந்தோஷித்தார், வரமெல்லாம் வாங்கிட்டார். ஆனால் இப்படி ஒரு சாபத்தை நான் வச்சுட்டேனே, அதனால உங்களை அது பீடிக்குமே, என்ன பண்றதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறார். என்ன, இப்படி ஒரு சாபம் இருக்கிறது, சாப விமோச்சனம் எப்ப ஆகும், உன்னுடைய புத்திரனாலே பிரணவார்த்தத்தை நீர் தெரிந்து கொள்வீர் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சாப விமோச்சனத்துக்கும் ஒன்றை கொடுத்தாராம். பிரணவார்த்தம் மறந்து போச்சா சிவபெருமானுக்கு. இப்ப பிரணவத்தை என்ன செய்ய வேண்டும், இவர் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தெரிந்து கொள்வது, பிள்ளையால தான் தெரிஞ்சுக்கணும். இந்த தாபம் பிரணவத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமே என்கின்ற தன்மையினாலே இவரிடத்திலே கேட்டாராம். அதனால தான் சிவனார் மன்னங்குளிர, இது ஒரு விஷயம். ரெண்டாவது உண்டு, முது தாதைன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, சிவன் எல்லாருக்கும் குருவாக இருக்கக்கூடியவன். அவனுக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, குரு கிடையாது, தெய்வமும் கிடையாது. நம்ம பெரிய நாலு விஷயம் என்ன சொல்லுவோம், மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று நான்கு சொல்லுகிறோம். இந்த நாலுமே சிவபெருமானு கிடையாது. தாயுமிலி தந்தையிலி தாந்தனியன் காணேடி என்று பார்வார். தாயுமிலி தந்தையிலி இவனுக்கு குருவும் கிடையாது, அவனே சுவாமி, எல்லாருக்கும் சர்வேஸ்வரனாக இருக்கப்பட்டவன். அவனுக்கு மேல தெய்வம்ங்கிற ஒன்னே கிடையாது. மூவரையா எல்லாரும் தொடக்கூடியவனாக இருக்கக்கூடியவன். இப்ப அவன் என்ன செய்வான், அவனுக்கு ஒரு தாபம், என்ன, எனக்கு ஒரு தாய் வேணுமே நினைச்சாரான். அதனால தான் நினைத்த காரணத்தினாலே தாயாக்கி கொண்டார். யாரே, தன்னுடைய தாயாக காரைக்கால் அம்மையார், அம்மையாரே அம்மையே என்று அழைத்தானா, சிவனுடைய வாயாலே அம்மையே என்று அழைக்கப்பட்டவர் காரைக்கால் அம்மையார். அது மாதிரி குருவே இல்லைன்னு காரணம் என்னன்னா, குருவின் குருவுக்கும் தாய்க்கும் ஒரு தன்மை உண்டு. பார்க்கலாம், குருவே இல்லேன்னு நினைச்சார், குருதான் தெய்வம். இப்ப குரு இல்லேன்னு நினைச்ச காரணத்தினால எனக்கு ஒரு குரு வேண்டுமே வேண்டுமே என்கின்ற தாபம் இருந்ததான். அந்த தாபத்தின் காரணத்தினாலே மனம் நொந்து போயிருந்தாராம். அப்படிப்பட்டவருடைய மனம் குளிரும்படியாக சிவனார் மனங்குளிர. இன்னொன்னு உண்டு, இப்போ வேத சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகின்றன, குரு இல்லாமல் எந்த வித்தையும் பலிதமாகாது என்று சொல்லுகின்றன. குரு வேணும், குரு இல்லைன்னா எந்த வித்தையும் கிடையாது. எல்லா வித்தைகளையும் எந்த சர்வேஸ்வரன் கொடுத்தானோ அவனுக்கு ஒரு ஆசை. இப்ப நம்ம அது மாதிரி பண்ண வேண்டாமா, எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு நான் பண்ண வேண்டாமா, நானே பண்ணாம எல்லாருக்கும் இப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், நான் எப்படி இருக்கும், அப்படி பண்ண, அப்படி பண்ண, முடிஞ்சு போச்சு, நான் பண்ணணும், பண்ணி காமிக்கணும். தான் செய்து காண்பித்தால்தான் மற்றவர்கள் செய்வார்கள் என்கின்ற ஆசையின் காரணத்தினாலே எனக்கு யார் குருவாக இருப்பார் என்று தேடினானா, யாரும் கிடைக்கல. சரியான ஒரு குரு இப்ப கிடைச்சார். அந்த தாபம் போனதான். யாரு, முருகப்பெருமான் சுவாமிநாதனாக இங்கே ஆகிறார். அப்ப அனுபவ வார்த்தை சொல்லுகின்ற முருகப்பெருமானை நாதா போற்று என்று சிவனார் மனங்குளிர. இவ்வளவு காரணங்களினாலே மனம் குளிர்ந்தாராம் என கேட்டார். உபதேசம் கேட்கிறார், எப்படி, தன்னுடைய தோள் மீது வைத்துக் கொண்டு கேட்கின்றாராம். வலது தோளிலே வைத்து வலது காதிலே பிரணவத்தை ஓதி உபதேசம் செய்கின்றானா முருகப்பெருமான். உபதேசம் செய்யும் பொழுது வலது காது, வலது பக்கம் என்றைக்குமே சக்தி உடையதாக நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இது சூக்ஷமாக ஒரு தன்மையை சொல்லுவார்கள். இப்ப அதனால தான் வலது காலை எடுத்து வைத்து வர வேண்டும், வலது கையாலே செய்ய வேண்டும். இடது கை இருக்கிறதுங்கிறதுக்காக பண்ண முடியாது. வலது என்கின்ற முக்கியமான பாகத்தை நம்முடைய பரதகண்டத்திலே பரதத்திலே சொல்லி இருக்கிறோம். அதற்கு காரணங்களும் இருக்கிறது. இப்போ இந்த பூமி சுற்றக்கூடிய தன்மையின் காரணத்தினால வலது அதிக வலிமை பெற்றிருக்கிறது. இந்த வலதின் மூலமாக செய்யும் பொழுது வலிமையோடு விளங்கும் நல்லது அடுத்தது நடக்கும். அதாவது சூக்ஷமான நல்ல சக்திகள் அங்கே விளங்குகின்றன. அதுக்காக இடது கெட்டதான்னு கிடையாது, இதை விட இது வலிமை பொருந்தியதாக இருக்கிறது என்பதுதான் அதுல இருக்கக்கூடிய சூக்ஷ்மம். இப்போ வலது காதிலே ஓதினாராம், சிவனார் மன்னங்குளிர உபதேச மந்திரம். உபதேச மந்திரம் ஓதினார். இப்ப வலது காதில ஓதினார், பரம சந்தோஷமா சிவபெருமானுக்கு, ஆஹா, எனக்கு குரு கிடைச்சார், அந்த குரு என்னுடைய பிள்ளைதான், என்னுடைய தாபம் தீர்ந்தது, என்னுடைய சாபம் தீர்ந்தது, இவ்வளவு ஆசையும் நடந்தது. ஆனா உடனே ஒரு காதுல கேட்டேனே இன்னொரு காதுல கேட்க முடியலையேன்னு அவருக்கு ஒரு ஆசை. ஏன் இன்னொரு பகுதி வந்து அம்பிகையினுடைய பகுதி, இடப்பகுதி. இன்னொரு பொருளும் உண்டு. ஏன் காந்தத்துல பார்க்கிறோம் அம்பிகை கந்தகிரிக்கு வரவில்லை. இப்பொழுது இந்த கதையில அம்பிகையானவள் அருகே இல்லை. அம்பிகை இல்லாத பொழுது அம்பிகைக்கு உபதேசம் பண்ணணும் முருகப்பெருமான். எப்படி பண்ண முடியும்? பண்ண முடியாது. காரணம் என்ன?